மறக்குமா நெஞ்சம் மறக்குமா நெஞ்சம் மறக்குமா.
தீர்வில் தீயில் தியாக தீபங்கள் பலாலிலே பலியாகி தீர்வில் வழியில் தீயோடு கலந்துவிட்ட பனிர்வேங்கிகளின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்.
நெஞ்சம் மறக்குமா நெஞ்சம் மறக்குமா நெஞ்சம் மறக்குமா.
தமிழீழ போராட்டத்தின் மூத்த தளபதிகளும் போராளிகளும் ஸ்ரீலங்கா இந்திய அரசுகளின் கூட்டுச்சதியால் கைதாகி கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது எதிரியின் கபட நாடகத்தை அம்பலப்படுத்தி விடுதலை போராட்டத்தில் கொல்லும் சைனட் பிள்ளையை மகள்வோடு உண்டு தம் உடல்களை தாயக மண்ணுக்காக உரமாக்கினார்கள். இது தளபதிகளும் மனமாகி மணமாலை வாடும் முன்பே தாய் தாரம் இரண்டையும் விட உயிரிலும் மேலாக தாயக விடுதலையையும் மக்களையும் நேசித்தவர்கள். இந்த நிகழ்வு தமிழீழ போராட்டத்தின் முக்கியமான திருப்பு முனையாகும். அத்தோடு தமிழீழ போராட்டத்துக்கு உத்வேகம் அளித்து புத்துயிர் வரச் செய்தது. இருபத்தொன்பது ஏழு 1987 மாலை 6:15 மணிக்கு தமிழீழ தேசத்துக்கு இந்திய படை ஏற்றி வந்த முதல் விமானம் தரையிறக்கப்பட்டது. 5:10 1987 பிற்பகல் 5:05 மணிக்கு பலாலி ராணுவ முகாமில் குமரப்பா, புலேந்திரன், அப்துல்லா, மெரேஸ், நலன், அன்பழகன், ஆனந்தகுமார், ரெஜினோட், பழனி, கரண், தவக்குமார், ரகு, தமீம், கருணா, கரண், தாஸ், செல்வா, சிவகுமார் ஆகிய 17 போராளிகள் சைனட்டை உட்கொண்டார்கள். இவர்களில் முதல் 11 பேரும் வீரச்சாவை தழுவிக்கொண்டார்கள். ரகு ஆபத்தானையிலிருந்து அடுத்த நாள் வீரச்சாவை தழுவிக்கொண்டார். வீரச்சாவை தழுவிக்கொண்ட புலேந்தி அம்மான் மனம் முடித்து 2 மாதங்கள் தான். குமரப்பா மனம் முடித்து 1 மாதம். கரண் இரு குழந்தைகளின் தந்தை. உயிர் பிழைத்தேனி ஐவரும் நீண்ட கால சித்திரவதையின் பின்னர் விடுவிக்கப்பட்டார்.
வல்வெட்டி துறையில் நாங்கள் வளர்த்த சிதை நெருப்பில் 12 புலிகள் ஒன்றாய் படுத்ததை நெஞ்சம் மறக்குமா படுத்ததை நெஞ்சம் மறக்குமா.
3:10 1987 அன்று உங்கள் கடற்பரப்பில் இந்த 17 போராளிகளும் ஸ்ரீலங்கா கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் தமிழகத்திலிருந்து அலுவலக ஆவணங்களை படகில் ஏற்றி வரும் போதே கைதாகினார்கள். கைதானவர்களில் ஒருவர் சுரேந்திரர் என்று தெரிந்தும் ஸ்ரீலங்காவின் தேசிய பந்தோபஸ்த் அமைச்சர் லலிதா திரட்டு முதல் துள்ளி குதித்தார். ஸ்ரீலங்கா வானொலி புலேந்திரனுக்கு கொலைகார பட்டம் சுமத்தி இவ்வாறான ஒரு பயங்கர குற்றவாளியை கைது செய்துள்ளோம் என்று பெருமை பேசினர். இவர்கள் ஆயுதங்களோடு காணப்பட்டதாலேயே இவர்களை கைது செய்ய வேண்டி ஏற்பட்டது என்று நியாயமும் கூறியது. இவர்கள் பலாலி ராணுவ முகாமில் ஒப்படைக்கப்பட்டார்கள். இவர்கள் கைது செய்யப்பட்டது பற்றி தலைவர் அவர்கள் இந்திய அரசிடம் தனது கடுமையான ஆட்சேபத்தை தெரிவித்தார். ஆயுதங்களை கையளித்தது நமக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதாக பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட போராளிகளை கைது செய்வதும் தடுத்து வைப்பதும் இந்திய ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்துக்கு முற்றிலும் முரணாது என தெரிவிக்கப்பட்டது. விடுதலை போராளிகள் இதுவரை எந்தவித குற்றமும் உழைக்கவில்லை. குற்றம் உழைக்காதவர்களை கைது செய்ய முடியுமா என்ன? ஒரு மீனவ தொழிலாளி தனது தொழிலை செய்ய கூட கடலில் செல்லும் உரிமையை போன்றதான செயலை தவிர நமது போராளிகள் வேறு எதிரி செய்தார்கள். தமது பிரதேசத்து கடலில் நாம் சுதந்திரமாக செல்லக்கூடாதா? எமது இந்த சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடிய ஒன்று என நாம் கருதவில்லை. வெளிநாடு செல்ல விமானத்தில் பறப்பது போன்றே கடலில் படகில் செல்வதற்கான உரிமையையும் என்பதனை எவரும் மறக்க முடியாது. ஆயுதங்களை ஒப்படைத்த பின்னர் விடுதலை புலிகள் பாதுகாப்புகளை இந்திய படையிடம் ஒப்படைத்தார்கள். அவர்களை யாராவது கைது செய்வதை தடுக்க வேண்டியவர்கள் அவர்களே. அவர்களது பாதுகாப்புக்கு வழங்க வேண்டியவர்களும் அவர்களே. தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக இந்தியாவை அங்கீகரித்தது. இவ்வாறு நிலைமை இருக்கும் போது ஸ்ரீலங்கா அரசு அவர்களை கைது செய்யும் கட்டத்தில் இந்தியாவே அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடப்பாட்டுக்குரியது. தவறின் அது ஆபத்துக்குரியது. தலைவர் அவர்களின் வேண்டுகோளானது அலட்சியம் செய்யப்பட்டது. கைதானவர்களை கொழும்புக்கு கொண்டு செல்வது பற்றி இரு அரசுகளும் ஆராய்ந்தன. இந்த நிலையில் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்திக்கு தலைவர் அவர்களால் ஒரு செய்தி அனுப்பப்பட்டது. ஸ்ரீலங்காவுக்கான இந்திய தூதுவரான டிக்சிட்டோடு ஆலோசித்த ராஜீவ் காந்தி பின்னர் டிக்சிட் ஊடாக சில நிபந்தனைகளை உள்ளடக்கிய தனது செய்தி அறிவித்தார். அந்த செய்தியில் விடுதலை புலிகளான போலே கைதாகி புலிகளின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீலங்கா படையினர் விடுதலை செய்யப்பட வேண்டும், ஏஆர் விரும்பியவாறு இடைக்கால நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனைகள் உட்பட வேறு சில நிபந்தனைகளும் உள்ளடங்கியிருந்தன. இந்த நியாயமற்ற நிபந்தனைகளை விடுதலை புலிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தமிழீழ விடுதலை போராட்டத்தின் உறுதித்தன்மையை உலகுக்கு எடுத்து எம்பியது. இது பேரங்களுக்கு மசியாது. எனவே இதை அழிப்பதை தவிர வேறு வழி இல்லை, இல்லையெல் இந்தியாவின் பிராந்திய நெல்லை பேண முடியாது என்ற முடிவுக்கு வந்தது இந்திய அரசு. அதன் முதற்கட்ட பணியாக கைதான 17 விடுதலை புலிகளையும் தேர்ந்தெடுத்தது. தளபதிகள் இருவரும் அண்மையிலேயே திருமணமானவர்கள், எனவே வாழ்க்கையை கற்றுக் கொண்டிருப்பவர்கள். இவர்களிடம் இந்திய பிரதமரின் நிபந்தனைகளை கூறுவோம். இவர்கள் கைதிகளை விடுவிப்பதற்கு சம்மதித்தால் அந்த நிலையை பிரச்சாரப்படுத்துவோம் என கருதிய இந்திய படை முதலில் புரேந்தியம்மானை அனுப்பியது. ராஜீவின் நிபந்தனைகளை தெரிவித்தது. அதற்கு புரேந்திரன், ஸ்ரீலங்கா படைகளும் ஒரு யுத்தத்தில் ஈடுபட்ட வேளை யுத்த கைதிகளாக கைது செய்யப்பட்டவர்கள். நாம் சமாதான ஒப்பந்தத்தின் பின் கைது செய்யப்பட்டவர்கள். எனவே இந்த இரண்டையும் ஒப்பிட முடியாது. தமிழில் லட்சியத்துக்காக போராடும் உண்மை வைத்து இடைக்காந்துவாக சபை குறித்து பேரம் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் ஒரு முடிவுக்கு வந்தன. மிக விரைவாக செயற்பட்டன. பிராந்திய தளபதி திபேந்தர் சிங், பின்பு இந்திய தூதர் டிக்சித் ஸ்ரீலங்கா சேனாதிபதியோடு பேசுவதாகவும் விரைவில் சுகமான முடிவு வரும் என்றும் தெரிவித்தார். புலேந்தியம்மான் தலைவருக்காக தனது இறுதி கடிதத்தை வரைந்தார். அதேபோல் குமரப்பாவும் தனது இறுதி கடிதத்தை எழுதினார். ஏனைய போராளிகளும் கூட்டாக தமது இறுதி கடிதத்தை வரைந்தார். மூன்று கடிதங்களினதும் சாரம் சமம் ஒன்றுதான். தம்மை கொழும்புக்கு கொண்டு செல்ல முயன்றால் தம்மை தாமே அழித்துக் கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தார். விடுதலைக்கான காலக்கெடு 7 மணியிலிருந்து 10 மணி ஆகியது. பிற்பகல் 2 மணி ஆகியது. ஆயினும் 2 மணி கடந்த பின்பும் 17 வங்கிகளும் விடுதலை செய்யப்படவில்லை. தலைவர் குறிப்பிட்டது போல சிங்கள இனவாதம் இந்த ஒப்பந்தத்தை விழுங்கும் நேரம் நெருங்கியது. பிற்பகல் 5 மணிக்கு அவர்களை நாங்கள் இழந்தோம்.
குமரப்பா, புலேந்தி, அப்துல்லா, ரகு, நளன், பழனி, மிரேஸ்ரஜினால், தவக்குமா, அன்பழகன், கரண், ஆனந்தகுமார், அன்பழகன், கரண், ஆனந்தகுமார்.
வீரச்சாவை இது இறுதி மணித்துளி வரை அவர்கள் போராடினார்கள். சைனைச்சை உட்கொண்டவர்கள் உயிர் துறந்த பின்னர் கூட தாக்கப்பட்டார்கள். புலேந்திரனின் உடலில் தெரிந்த காயங்கள் இன்னொரு வெளிக்கடையை ஞாபகப்படுத்தியது. காயத்தோடு காணப்பட்ட சடங்களில் ரகுவினுடையதும் ஒன்று. வல்லை தீருவில் வெளியிலே 7/10/1987 அன்று 12 வேங்கிகளிலும் புகழ் உடல்கள் வரிசையாக அடுக்கப்பட்டு தேசிய தலைவர் வணக்கம் செலுத்தினார். 4 அடி உயரமான சிலையிலே 12 வீரர்களையும் வரிசையாக அடுக்கி வைத்து மூட்டிய பெரு நெருப்பு நேருமூத்த நெருப்பாக நெஞ்சில் எரிந்தது. ஆம், தீர்வில் வெளியில் தீயாகி போனார்கள் எங்கள் தியாக வீரர்கள்.
தலைவர்கள் எங்கள் வீரர்கள் இவர்கள் அல்லவா? கண்கள் மூடி எங்கள் புலிகள் மாண்ட கதையை சொல்லவா? தங்க தமிழீழ விடுதலை காண நெஞ்சம் துடித்தாரே சிங்கள இந்திய அரசுகள் சதியால் நஞ்சை குடித்தாரே. வல்வெட்டி துறையில் நாங்கள் வளர்த்த சிதை நெருப்பில் 12 புலிகள் ஒன்றாய்படுத்ததை நெஞ்சம் மறக்குமா? படுத்ததை நெஞ்சம் மறக்குமா? கடல் போனால் பிடிப்பாராம் இந்திய உதவி கொண்டே தமிழனின் வாழ்வை முடிப்பாராம். ஆழக்கடலில் போன புலிகளை பிடித்து சென்றாரே அழகும் இளமையும் பொங்கும் வயதில் துடிக்க கொண்டாரே. ஆழக்கடலில் போன புலிகளை பிடித்து சென்றாரே அழகும் இளமையும் துடிக்க கொண்டாரே. வல்வெட்டி துறையில் நாங்கள் வளர்த்த சிதை நெருப்பில் 12 புலிகள் ஒன்றாக